வணக்கம் வணக்கம் வணக்கம். இது இறை இசை தமிழ் கிறிஸ்தவ வானொலி. மீண்டும் ஒரு இசை நீங்கள் எங்களோடு இந்த ப்ரோக்ராமில் இணைந்திருப்பது குறித்து மிக்க மகிழ்ச்சி. நான் இங்கு செல்வன் தாமஸ் மற்றும் என்னோட கூட
உங்கள் சுஜாதா செல்வன். வணக்கம் நேர்களே, இது உங்கள் இறை இசை தமிழ் கிறிஸ்தவ வானொலி. உங்கள் இறை இசையில் உங்களோடு கூட ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம்.
We had a very good weekend last time. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் we had gone to New Zealand to release our நெக்ஸ்ட் ஆல்பம். அதை பற்றி நாங்கள் அதிகமான டீட்டெயில்ஸ் இந்த ப்ரோக்ராம் எண்டில் நம்ம அதை பேசலாம்.
ஆமாம், கடந்த வாரம் நெஞ்சமே பாகம் 3 என்ற என்னுடைய புதிய இசை தொகுப்பை கர்த்தருடைய நாமத்தை கேட்டு நாங்கள் டெடிக்கேட் பண்ணோம். அதை குறித்து இன்னும் அதிகமாக நாங்கள் பிறகு சொல்லுகிறோம். இப்பொழுதும் வந்து இந்த வாரம் எதை குறித்து பார்க்க போகிறோன்றதை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வார செய்தியின் பெயர் ஹினேனி. ஹினேனி அப்படின்னு சொன்னால் ஹீப்ரூவில் வந்து இதோ அடியேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஹினே அண்ட் அனி. ஹினேனா பிஹோல்டு ஆர் ஹியர் ஆர் இதோ அப்படின்னு சொல்லலாம். ஹினேனா இதோ.
ஓகே.
அனி அப்படின்னா நான், அதாவது இதோ நான் இதோ இருக்கேன், நான் இதோ அடியேன் அப்படின்றதான் அர்த்தம். ஹினேனின்றது வந்து ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை. சும்மா ஒரு கேஷுவலாக ஹாய் நான் இங்கே இருக்கேன், ஹாய் ஹலோ எங்கே இருக்கேன், அதோ இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இல்லை. ஹினேனா வந்து யூ ஹாவ் மை ஃபுல் அட்டென்ஷன். நான் வந்து முழுவதுமாக என் காதுகள், என் செவிகளும், என் மனமும், என் இருதயம் கேட்டுருக்கு நீங்கள் சொல்கிறத. எனக்கு நத்திங் இஸ் டிஸ்ட்ராக்டிங் மீ அப்படின்னு சொல்கிறது தான் ஹினேனி அப்படின்னு சொல்லலாம். ஹீப்ரூ பைபிளில் வந்து 22 times இந்த ஹினேனி வருது. ஜூஸ்க்கு வந்து ஹினேனி ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட்னு கூட சொல்லலாம். ஆமாம், டோரால இருக்குது. இதில் நியூ டெஸ்டமெண்ட்லேயும் இருக்குது. பட் ஹீப்ரூஸ் ஜூஸ் வந்து அவனுடைய பண்டிகைகள்லாம் இந்த ஹினேனி குறித்து ரொம்ப வந்து பேசுவாங்க. அதை குறித்து நான் அதிகமாக நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ ஹினேனி அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பு.
வெரி குட். ஓகே, அது சார்ந்த ஒரு பாடல், நம்ம அழகான ஒரு பாடல், ஆங்கில பாடல். ஃபார் அ டிஃபரன்ஸ் கேட்போம்.
ஹியர் ஐ ஆம். கடவுளுக்கு பதிலாக மனிதர்கள் சொன்ன இன்ஸ்டன்சஸ் பார்க்க போறோம். ஹினேனி நிறைய இடங்கள்ல நிறைய பேர் இதோ அடியேன் இதோ இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கடவுளுக்கு பதிலாக இதோ அடியேன்னு சொன்ன சிலரை குறித்து நம்ம பார்க்க போறோம். அதன் மூலமா நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். கடவுள் வந்து ஹினே எங் இது ஆபிரஹாமே அப்படின்னு கூப்பிடுறாரு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆபிரஹாம் நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரி கூப்பிடும்போது அவங்க வந்து இதோ அடியேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஏன் கூப்பிடுறாரு, அவங்க எங்கேன்னு அவருக்கு தெரியாதா?
கரெக்ட்,
தெரியும். அவங்க ஃபிசிக்கலாக எங்கே இருக்காங்கன்னு அவர் தெரியும். பட் ஹீ வாண்ட்ஸ் தேர் அட்டென்ஷன். அவனுடைய மனசும் நான் சொல்கிறத கேட்க தயாராக இருக்கா அப்படின்னு பார்க்கறது தான், அதுக்கு தான் அவர் கூப்பிடுறாரு. ஸோ முதலாவது ஆபிரஹாமை குறித்து பார்ப்போம். ஆபிரஹாம் ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் இது இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஈசாக்கு பலியிட சொல்லும்படி ஆண்டவர் கூப்பிடுறாரு இல்லையா? அப்போ கூப்பிடுறாரு ஆபிரஹாமே அப்படின்னு சொன்ன இதோ அடியேன். அதான் ஃபர்ஸ்ட் ஹினேனி. இதோ அடியேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, இப்போ உன்னுடைய ஏகசுதன், உன்னுடைய ஒரே புத்திரன் அவனை கொண்டு பலியிடு அப்படின்னு சொல்லும்போது அவனை கூட்டிட்டு உடனே போறான். எந்த பதிலும், அதாவது என்ன சொல்றது, டோட்டல் ஒபீடியன்ஸ். அடி போறான். போகும்போது வழியில வந்து ஈசாக்கு கேக்குறான், இந்த இதுல மட்டும் மூணு ஹினேனி வருது. இந்த
தொடர்ந்து அதை பேசும்போது கூட நீ சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். அதாவது ஆபிரகாம் வந்து அங்க இருக்கும் போது ஆண்டவரோட ஆபிரகாம் சொன்னே ஹினேனி, இது இது நீ பின்னாடி கேரக்டர்ஸ் பத்தி பேச போறேன்னு தெரியும். பட் எனக்கு இந்த இன்ட்ராக்ஷன்ல பிடிச்சது என்னன்னா, சில நேரத்தில் பார்த்தா அது யாரு அப்படின்லாம் கொஞ்சம் தடுமாறுவாங்க. இது எல்லாம் யாருக்கும் ஏப்ராமுக்கு ரொம்ப கிளியருக்கு, அது ஆபிரகாமின்னு சொன்ன உடனே இனேனி அவரு நிச்சயமா அவர் என்ன கடவுள் கூப்பிடுறாருன்ற அந்த என்ன சொல்றது அஷூரன்ஸும் அந்த ஃபெமிலியாரிட்டியும் இருந்தது.
ஏன்னா அவர் அடிக்கடி ஆண்டவருடைய குரலை கேட்டு பண்ணி பழகி இருந்தார்.
அதுதான் சொல்ல வர.
ஸோ அவர் கூப்பிட்ட உடனே இவர் இதோ அடியேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லும்போது இவர் ஈசாக்கு கூட்டின்னு வேலைக்காரங்களை கூட்டிகிட்டு போகிறான் பலியிடுறதுக்கு. கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த இது மலை கிட்ட வந்த உடனே வேலைக்காரங்களை இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு ஈசாக்கை மட்டும் கூட்டிகிட்டு இந்த விறகு கட்டையெல்லாம் ஈசாக்கு முதுகில் தூக்கிட்டு அங்கே போகிறாங்க. அப்போ ஈசாக்கு தகப்பேன்னு கூப்பிடும்போது இதோ அடியேன்னு திருப்பியும் சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், விறகு எல்லாம் இருக்குது, நெருப்பு இருக்குது, பலிக்கு ஆடுங்கிற உடனே கடவுள் பார்த்துப்பார். அப்புறம் அங்கே போனோடனே நமக்கு தெரியும் ஈசாக்கை கட்டி அவனை எல்லாம் இது பண்ணி கத்தியை ஓங்கும்போது அப்போ ஏஞ்சல் கூப்பிடுறாங்க. தேவனுடைய தூதர் வந்து ஆபிரகாமே ஆபிரகாமே ரெண்டு தரம் கூப்பிடுறாரு. இந்த தரம் வந்து வித் அ சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி, அவன் அதுக்குள்ளே வெட்டிடக்கூடாது. ஆபிரகாமே ஆபிரகாமே இதோ அடியேன்னு திருப்பி சொல்றாரு. ஸோ மூணு ஹினேனி இதில் நம்ம பார்க்குறோம். இதில்
சூழ்நிலையில்
மூணுமே ஆபிரகாம் சொன்னது தான். மூணு சொல்லும் போது அவனுடைய முழு அட்டென்ஷனும் கேட்குறவங்கள்ட்ட இருக்கு. யார் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறான். ரெண்டு தரம் ஆண்டவர் கூப்பிடறாங்க, ஒரு தரம் ஆண்டவர் ஒரு தரம் தூதன் கூப்பிடுறான். ஆமா, இதுல இதுல நிறைய விஷயங்கள். இந்த இது வந்து ரொம்ப முக்கியம் யூதர்களுக்கு. என்னன்னா ரோஷ் ஹஷானான்ற அவங்களுடைய அந்த பண்டிகையில இதை கண்டிப்பா இதை பத்தி பேசுவாங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்னு நான் நினைக்கிறேன். பல விஷயங்கள் இதில் நம்ம கற்றுக்கலாம். ஒன்று, நமக்கே தெரியும் ஒபீடியன்ஸ். அப்போ ஆண்டவரே சொல்கிறாரு, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறோன்னு இதனால் நான் அறிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. உன்னை எல்லா ஜனங்களுக்கும் சகல ஜாதிகளுக்கும் உன்னை வந்து தகப்படாக வைப்பேன், ஆசீர்வாதமாக வைப்பேன் சொல்லி பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு சொல்கிறாரு. இன்னொன்று வந்து, இது வந்து பின்னாடி வரப்போகிறதுக்கான ஒரு முன்னடையாளம் இல்லையா. எப்படி கடவுள் வந்து தன்னுடைய ஒரே குமாரனை ஒப்பு கொடுத்தாரோ, ஈசாக்கு வந்து மரத்தை முதுகில் சுமந்துட்டு போனார், ஜீசஸ் சிலுவை சுமந்துட்டு போனது போல் ஈசாக்கும் முதுகில் விறகு கட்டையை சுமந்துட்டு போனான் அவனை வந்து. ஆனால் ஆண்டவர் வந்து ஆபிரகாம் ஹியூமனாக இருந்ததுனால அவனை நிறுத்திட்டார். கிறிஸ்டாலஜி, அதாவது வந்து ஜீசஸுடைய முன் இதுவா முன்னோடியாக நடந்த காரியம் அப்படின்னு, நிழலாக நடந்த காரியம் என்று சொல்லலாம். இது இந்த காரியத்தில் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற எல்லா ஹினையிலுமே நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒருத்தர் கடவுள் கூப்பிடும்போது இதோ அடியேன்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதோ அவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து யூ ஹாவ் டு பி ரெடி டு சாக்ரிஃபைஸ் டு ஓபே.
கரெக்ட், அது நான் யோசிக்கவே இல்லை. இட்ஸ் டஸ் நாட் ஸ்டாப் வித் ஜஸ்ட் சேயிங் ஹினேனி.
ஆமா,
தி ரிகேண்டர் மட்டும் இல்ல, இஸ் எ லாட் ஆஃப் கமிட்மென்ட் இன் சேயிங் தட்.
ஆமா, இன் ஃபேக்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஹினேனி. நீ ஒருத்தர் கடவுள் நம்மளை கூப்பிடும்போது நம்ம அவருக்கு சரியான விதத்துல நம்ம பதில் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை மாறும்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற எல்லாருடைய வாழ்க்கையிலயும் அப்படிதான் நடக்குது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலயும் அப்படி நடக்குது. ஏன்னா அவன் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமானதுனால இன்னைக்கு நாம எல்லாருமே ஆபிரகாம் வந்து நம்ம எல்லாருடைய தகப்பன். கடற்கரை மணலத்திலையும் அவனுக்கு பிள்ளைகளை தருவேன், நட்சத்திரங்களும் பிள்ளைகளை தருவேன்னு சொல்லுவேன். ஸோ ஆபிரகாம் பிகேம் சச் எ பிக் பிளஸ்ஸிங். பட் அதுக்கு நம்ம ஒரு பெரிய ஆசீர்வாதமாவதற்கு முன்னானது என்னன்னா தியாகமும் கீழ்ப்படிதலும். அதுதான் வந்து ஆபிரகாம்கிட்ட இருந்து நம்ம பார்க்கணும். அவன் வந்து எவ்வளோ கஷ்டமாக தான் இருந்திருக்கும் இல்லையா அப்படி செய்யறதுக்கு, ஆனாலும் ஹே டிட் தட்னு பார்க்குறோம். அடுத்தது வந்து யாக்கோபு, ஆதியாகமும் 31:11 திரும்பி 46:2 ரெண்டு முறை யாக்கோபை தேவன் கூப்பிடுகிறான், இதோ அடியேன்னு சொல்றதை பார்க்குறோம். முதல் தரம் எப்படின்னா நமக்கே தெரியும், அவன் தன்னுடைய பிரதர் கிட்டேருந்து அவனை ஏமாத்தி சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டு ஓடி வந்துடுறான் இல்லையா. ஓடி வந்து தன் மாமா கிட்டேருந்து மாமா அவனை ஏமாத்தி எல்லாம் பண்ணி அப்போ இவன் வந்து ரொம்ப இவனோட 10 இவனோட சம்பளத்தை மாற்றி ரொம்ப அவனை ஏமாத்திடலாம். யாக்கோபுன்ற பேருக்கு எத்தன்ன்ற அர்த்தம், அப்படிப்பட்ட எத்தனை அவனையே ஒரு ஏமாத்தின ஒரு மகா எத்தனை அவனுடைய மாமன் இருந்தான், அவனுடைய மாமனார். அப்போ இவன் வந்து சொல்கிறான், ஒரு நாள் இவனுக்கு ரொம்ப அதெல்லாம் கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா, சம்பளத்தை மாற்றி. நமக்கு இப்போ தெரியும் நம்ம வேலை செய்யறது நமக்கு எப்படி இருக்கும், சம்பளத்தை மாற்றி ஏமாற்றி எல்லாம் பண்ணும்போது. அப்போ ஆண்டவர் அவனை கூப்பிட்றாரு, யாக்கோப் என்ன இதோ அடியனோடனே அவன் சொல்கிறார், நீ போ திரும்பி உன் வீட்டுக்கு போ. ஏன்னா அவன் ஒரு அவன் ஓடி வந்திருக்கான் அவங்க அண்ணன்கிட்டேருந்து. ஆக்சுவலி திரும்பி போகும்போது கூட அவனுக்கு பயமாக தான் இருக்கு, ஏன்னா அவன் கொண்டு
போட்டுருவானு சொன்னது கமிட்மெண்ட் மாதிரி.
ஆமா,
உண்மையிலுமே வந்து அவன் வீட்டுக்கு திரும்ப போற ஆள் கிடையாது.
ஆமா,
ஆனா வந்து இனின்னு சொன்னதுனால கடவுள் சொன்னபடி உடனே அதை
கேட்டு உடனே
கீழ்படிந்து அதை கேட்டு திரும்ப
போறான். அவன் பிரதர் வந்து ஆக்சுவலி இவன் பயந்து இவன் என்ன பண்ணா, எல்லாரையும் செட் செட்டா அனுப்பினான், அந்த வைஃப்ஸ் சில்ட்ரன் எல்லாரையும். கடைசியா இவன் போனான், என்னன்னா இவனுக்கு பயம் அதெல்லாம். அதுக்கு முன்னாடி நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் அமிச்சான், ஏன்னா அவன் பிரதர் வந்து கொஞ்சம் இதாயிடுவான், காம் ஆயிடுவான், தனக்கு இவ்வளவு எல்லாம் கொடுக்குறான். ஆனா அவன் அண்ணன் ஆக்சுவலி அப்படிலாம் எதுவுமே பண்ணல, அவனை அவன் மறந்துட்டான் அதெல்லாம். சோ மெனி இயர்ஸ் ஹட் பாஸ்ட். பிசைட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கடவுள் அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவனை போக சொன்னார், யாக்கோபு திரும்பி போ அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால யாக்கோபு கீழ்படிஞ்சு போனான். அதுக்கப்புறம் எத்தனாக போனவன் இஸ்ரவேலாக திரும்பி வந்தான். நமக்கு தெரியும் அவன் பிரதரை பார்க்கறதுக்கு முந்தின நாள் ராத்திரி கடவுளோட போராடி ஜெபம் பண்றான், அப்பதான் அவனை பேரை இஸ்ரவேல்னு மாத்துறாரு ஆண்டவர். ஸோ எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்ம ஒருவேளை எப்படிப்பட்ட குணம், தவறான கெட்ட குணங்கள், நெகட்டிவான குணங்கள் நமக்கு இருந்தாலும் கூட ஹினேனி நம்ம சொல்லும் போது நம்ம நல்லவர்களாக சரியானவர்களாக தேவனுடைய இது தேவன் தேர்ந்தெடுத்த ஒரு ஜனமாக மாத்தினார் இஸ்ரவேல இல்லையா. ஸோ இஸ்ரவேல் இன்னைக்கு அந்த ஒரு தேசமே வந்து அவனுடைய பேரால் அறியப்படுது. அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஸோ நம்முடைய வாழ்க்கையை மாறக்கூடிய ஒரு காரியம். இன்னும் ரெண்டாவது எப்போ அவன் திரும்பி இனேனி சொல்றான் அப்படின்னா, யாக்கோப் சாரி யோசேப் வந்து ஈஜிப்ட்ல இருக்கும்போது கூப்பிட்டு அனுப்புறான் இல்லையா அவங்க அப்பாவை. அவன் பெரிய ஆளாயிடுறான், பஞ்சம் வந்து அவங்க பிரதர்ஸ்லாம் வரும்போது அவங்கள்ட்ட சொல்றான் இல்லையா, நான் தான் யோசேப்பு, நான் அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது நீங்க போய் எங்க அப்பாவையும் உங்க குடும்பங்களை எல்லாம் கூட்டின்னு வந்துருங்க, இங்க நான் அவங்களெல்லாம் பராமரிக்கிறேன்னு சொல்லும் போது அவன் யோசிக்கிறான் யாக்கோபு போறதுக்கு. அப்ப அன்னைக்கு ராத்திரி ஆனவர் சொல்ல, நீ பயப்படாத எகிப்துக்கு போ. யோசேப்பு வந்து அவன் நீ அவங்ககிட்ட தான் மாறிப்ப, அவன் தன் கையால் அவன் கண்களை மூடுவான் அப்படின்னு சொல்லி அவனை அஷூர் பண்ணுற நீ போன. அப்போ யாக்கோபை கூப்பிடும் போது அவன் இதோ அடியேன் அப்படின்னு சொல்கிறான். அதுவும் வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் திங் அவனுக்கு, ஏன்னா ஹி கோஸ் டு ஈஜிப்ட். அஃப்கோர்ஸ் அவன் வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் தான் செத்து போயிட்டோன்னு நினச்ச தன்னுடைய பிள்ளையை பார்க்குறான். அதுவும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்ஃபேக்ட் அவன் பிள்ளை உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சோடனே அவன் இதாகிடுறான், மயக்கமாயிடுறான், அவ்வளோ ஃபெயிண்ட் ஆகிடுறான். He couldn't believe it. And the way, so it was again a life-changing thing for him. It was a wonderful thing for him that he could see his son. So idu dhaan Yaakobudaiya hineni, Abrahamoda hineni paathom, Yaakobudaiya hineni paathom. Innu silavatrai paarpadharku munbaga oru siriya paadal.
Indha paadal vandha engaludaiya album
நெஞ்சமே பாகம் மூன்றில் இருக்கிற தேடுகிறார் என்ற ஒரு பாடல்,
சுஜாதா எழுதி இசையமைத்து பாடிய ஒரு பாடல். இசை தமிழ் கிறிஸ்துவ வானொலி ஹினேனியை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த ப்ரோக்ராமில்.
ஆமாம், ஹினேனி அதாவது இதோ அடியேன் என்கிற ஒரு தீமில் பேசிட்டுருக்கோம். ஆபிரஹாமுடைய ஹினேனி, ஆபிரஹாம் சொன்ன இதோ அடியேன், யாக்கோபு சொன்ன இதோ அடியேன், இவற்றை கேட்டோம். இப்பொழுது அடுத்ததாக மோசே. மோசே வந்து நமக்கு தெரியும் அந்த பேர்னிங் புஷ் இல்லையா, எரியில அந்த முச்செடியிலிருந்து ஆண்டவர் தரிசனமாகி மோசேன்னு கூப்பிடும்போது இதோ அடியேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த இதோ அடியேன் வந்து மோசையோடைய வாழ்க்கையை தலைகீழ மாற்றி போட்டுருச்சுன்னு பார்க்குறோம். அப்போ காடு கடவுளை அவன்ட்டு என்ன சொல்கிறார், அவன் எதிர்பார்க்காத விதத்தில் சொல்ல, நீ எகிப்துக்கு போய் என் ஜனங்களை அங்கேருந்து நீ மீட்டுன்னு வரணும், அவங்களுக்கு படுற கஷ்டத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு உடனே நமக்கு தெரியும் மோசை உடனே நான் மாட்டேன், எனக்கு இது அது இவ்வளோ சாக்கெல்லாம் சொல்கிறேன். கடவுள் கோன்னு சொல்ல, நீ போ, உன்னோடு கூட நான் இருக்கேன், அது நான் அவர் கொடுக்குற உன்னுடைய வாயாக நான் இருந்து உனக்கு நான் உன் வாயோடு நான் இருந்து நீ சொல்ல வேண்டியவற்றை நான் உனக்கு போதிப்பேன். இன்னொரு இடத்துல கூட நமக்கு தெரியும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இழைப்பாடு தருவேன் சொல்கிறேன். ஸோ இதுலலாம் என்னென்ன மோசேக்கு அடுத்த 40 இயர்ஸ் எவ்வளோ ஒரு டெரிபிளான இயர்ஸ் அப்படின்னா, அவ்வளோ ஒரு பெரிய லீடராக ஒரு பெரிய வேலை அவனுக்கு, பெரிய கமிட்மெண்ட்டு, லட்சக்கணக்கான அந்த ஜனங்களை ஒரு சிங்கிள் ஹேண்டடாக வந்து வெளியில் கொண்டு வரணும், அந்த ஈஜிப்ட்லேருந்து கொண்டு வரணும், கானானுக்குள்ளே கொண்டு சேர்க்கணும். அந்த ஈஜிப்ட்லேருந்து வெளியில் கொண்டு வரதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டங்கள், ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக பேசி இல்லையா, எவ்வளோ விஷயங்கள் அவனுக்கு நடந்தது. ஆனாலும் அந்த ஒரு ஹினேனி வந்து அவனுடைய வாழ்க்கையை மாற்றினதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவன் அந்த ஹினேனின்னு சொன்ன இதோ அடியேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவன்கிட்ட என்ன சொன்னாரோ அதை வந்து அவன் கடைசி வரைக்கும் அவன் செஞ்சதை நம்ம பார்க்குறோம். He made the commitment and God was with him and God made him a great man. ஒரு கிரேட் பீப்புள் யாரும் வந்து ஒரே நாளில் உருவாகிறது இல்லை. முதலாவது அதுக்கு தேவை வந்து கமிட்மெண்ட், அதை வந்து ஒபீடியன்ஸ், இம்மி அளவும் இப்படி அப்படி நகராத ஒரு கமிட்மெண்ட், ஒப்பு கொடுத்தல், அது இருந்தால் தான் வந்து கடவுளால் நம்மளை உபயோகப்படுத்த முடியும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்குறோம் அதை. மோசே வந்து எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தால் முகமுகமாய் தேவனை தரிசித்த மோசையை போல வேறு உருவம் இல்லைன்னு பைபிளில் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம அந்த நமக்கே தெரியும் மோசே எங்கே புதைச்ச ஆண்டவர் யாருக்குமே தெரியாது, அவருடைய பிரேத குழி கூட யாரும் பார்க்கல. மறுரூப மலையிலையும் மோசே இருந்தது நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டிருக்கு மோசே எலியாவும் திரும்ப வருவார்கள் என்று சொல்லி, அது மோசே தான் நான் நினைக்கிறேன். ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒரு அந்த இதோ அடியேன் என்ற அந்த ஒரு வார்த்தையினால மோசே எவ்வளவாக வேண்டாம் 40 வருஷங்கள் உபயோகப்படுத்தினார். அவன் கண்கள் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை, அத்தனை பிரச்சனைகளுக்கெல்லாம் மத்தியிலையும் அவர் பெரிய லீடராக உருவானதை நம்ம பார்க்குறோம். அடுத்த ஹினேனி வந்து சாமுவேல். 1 சாமுவேல் 3:4 பார்க்குறோம். நமக்கு தெரியும் சாமுவேலுடைய அம்மா குழந்தையே இல்லாமல் இருந்து ஆண்டவர்கிட்ட அன்னாள் அவள் வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கும் போது தன் இருதயத்தை கடவுள்கிட்ட ஊற்றுன்னு ஆண்டவர் அவளுக்கு அந்த சாமுவேலுங்கிற அந்த பையனை கொடுத்தார். அவள் ஜெபம் பண்ணுறான், நீங்கள் எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தா நான் உங்களுக்கே திரும்ப கொடுப்பேன். அது எவ்வளோ ஒரு கஷ்டம் இல்லையா, அந்த அன்னாளுடைய இதை கூட இதில் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அவளுடைய எவ்வளோ பெரிய ஒபீடியன்ஸ் இல்லையா, அவளுக்கு கூட அதாவது தான் பண்ண பொருத்தனையை நிறைவேற்றினான். நம்ம வாயிலால நிறைய பேருக்கு இன்னைக்கு கிரெடிபிலிட்டி இல்லாத காரணம் என்னன்னா, தே டோன்ட் கீப் தேர் வேர்ட், பட் ஷீ இஸ் ஒன்லி எ ஹியூமன் பீயிங், அ வுமன், அதுவும் ஒரு குழந்தை இல்லாமல் இருந்து ஏங்கி பெற்ற ஒரு குழந்தைய திரும்ப ஆண்டவருக்கே கொடுத்து கொடுக்குறேன்னு வாக்கு பண்ணி சின்ன குழந்தைய கொண்டு போய் அவன் விட்டுட்டா கோயிலில், அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. அந்த தாயுடைய இதுதான் நான் நினைக்கிறேன். அந்த பிள்ளை வந்து ஆண்டவர் சின்ன பையனாக இருக்கும் போதே ஆண்டவர் என்ன சொல்கிறார், அந்த அங்கே ஏலிங்கிறவர் தான் வந்து ஆசாரியராக இருக்காரு, அவர் வந்து அவருடைய பிள்ளைகள் ரொம்ப மோசமான பிள்ளைகள், அவர்கள் வந்து ரொம்ப காணிக்கை செலுத்த வரவங்கள்ட்ட இவங்க தானே கிங்கு மாதிரி அங்கே இருக்காங்க, இவங்க தானே ஆசாரியர்கள், இவங்க சொன்னதான் சட்டம், அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய காணிக்கையெல்லாம் எடுத்துட்டு அந்த லேடிஸ் எல்லாம் இது பண்ணி அவங்களோடலாம் அந்த ஸ்லீப் பண்ண அந்த மாதிரிலாம் ரொம்ப தப்பான காரியங்களாம் பண்ணுறாங்க. ஏலியும் அவங்கள கண்டிக்கல, ஆண்டவர் உணர்த்தியும் கூட எச்சரிச்சும் கூட ஏலியும் ஒன்றும் பண்ணல. அப்போ ஆண்டவர் ஒரு நாள் ராத்திரி இந்த பிள்ளை வந்து அந்த இந்த சாமுவேல் ஆக்சுவலி வந்து ஒரு ஆசாரிய குலத்தில் பிறந்த பையன் இல்லை, அவர் ஒரு எப்ராஹிமன், லேவியர்கள் தான் ஜென்ரலி ஆசாரியர்களாக இருக்காங்க. இந்த அம்மா வந்து இந்த பிள்ளையை எங்கே கொண்டு வந்து ஏலிக்கு பணிவிடை செய்து கொண்டு அந்த சணல் நூலியே போத்து அந்த இது ஆசாரிகள் போட்டுக்கிற உடையை போட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த தேவாலயத்து வேலையெல்லாம் செய்யும் போது ஒரு நாள் ராத்திரி தூங்கின்னு இருக்கும்போது கடவுள் கூப்பிட்றார், சாமுவேலேன்னொடனே இது ஏலி தான் கூப்பிட்டாச்சு, அவட்ட போய் கூப்பிட்டீங்களா அப்படின்னோடனே இல்லைன்னு சொல்லி இப்போ படுத்துக்கும். 3 தடவை அப்படியானே 3வது தடவை ஏலிக்கு புரிஞ்சிச்சு கடவுள் தான் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு, இந்த தடவை உன்னை கூப்பிட்டா நீ இதோ அடியேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அதே மாதிரி சாமுவேல் இதோ அடியேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு அவட்ட, ஏலி இந்த மாதிரி ரொம்ப இப்படிலாம் பண்ணதால அவன் வாட் ஐம் கோயிங் டு டூ டு ஏலி, நான் ஏலிக்கு செய்ய போது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருடைய காதுகளிலும் ஒலித்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா சச் அ ஹாரிபிள் இது பிளைட் அவங்களுக்கு. ஏன்னா அந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் ஒரே நாள் செத்து போயிடறாங்க. ஏலி அந்த ரெண்டு பிள்ளைகள் எல்லாரும் ஒரே நாள் செத்து
போயிடறாங்க.
அந்த மாதிரி ஆகுது. ஸோ அதெல்லாம் ஆண்டவர் சாமுவேல் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் சாமுவேலுக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்த ரெண்டு புக்ஸு சாமி ஃபர்ஸ்ட் சாமுவேல் அண்ட் செகண்ட் சாமுவேல் இருக்கு. மட்டுமல்ல சாமுவேலுக்கு இது இருந்தது, அவர் இது ஹி யூஸ் டு பி கால்ட் தி ப்ராஃபெட், அதாவது ஞான திருஷ்டிக்காரன் அந்த காலத்தில் சொல்லுவாங்க அப்படி இருந்தார். அப்புறம் வந்து இஸ்ரவேலின் முதல் கடைசி ஜட்ஜ், கடைசி நியாயாதிபதி, மட்டுமல்ல முதல் ராஜாவை உண்டாக்கினார், அதாவது த ஃபர்ஸ்ட் த கிங் மேக்கர். He is the one who installed the first king. முதல் ராஜாவாகிய சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணவர் சாமுவேல் தான். அப்புறம் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவரும் சாமுவேல் தான். சாமுவேலோட அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம், சாமுவேல் அத்தனை வருஷங்கள் மெனி இயர்ஸ் வந்து நியாயாதிபதியாக இருந்தோம். அவர் மேலே எந்த குற்றமும் யாரும் சொல்ல, அவர் ஒரு பிரைப் வாங்கினதாவோ தப்பு பண்ணதாவோ எதுவுமே யாரும் குற்றம் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெரிய நியாயாதிபதி, ஒரு பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லலாம் சாமுவேலை. ஸோ இதுக்கெல்லாம் முதல்ல வந்தது வந்து என்னன்னா ஹினேரி. ஆமாம், இதோ அடியேன்னு சொல்லி அவருக்கு இத்தனைக்கும் அப்படி சொல்லணும்னு
தெரியக்கூட
சொல்லி கொடுத்தது நிமித்தம், ஒரு சின்ன பிள்ளை இதோ அடியேன்னு சொன்னது நிமித்தம் அந்த அந்த பிள்ளையோட வாழ்க்கை எப்படி ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்பட்டது. பெரிய ராஜாக்களை உருவாக்கும்படி கூட ஒருத்தர் ஆண்டவர் உபயோகப்படுத்தலாம். பின்னாடி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம ஒருவேளை இதோ அடியேன்னு சொல்கிறதுனால நம்மை கொண்டு ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்கள், அதாவது வேற யாரையாகிலும் உருவாக்க நம்மளை பயன்படுத்தலாம். பட் அது கூட ஒரு பெரிய விஷயம்தான் இல்லையா? இட் டசன்ட் மீன் நெசசரிலி தட் வீல் பிகம் கிரேட் பீப்புள். சாமுவேல் டிட் பிகம் அ கிரேட் பர்சன், பட் காட் கேன் யூஸ் அஸ் டு மேக் கிரேட் பீப்புள். அதுவும் வந்து பார்ட் ஆஃப் காட்ஸ் பிளான் தான் இல்லையா? தொடர்ந்து இன்னும் நாம் இன்னும் சில ஹினேனி பார்ப்பதற்கு முன்பாக மற்றும் ஒரு பாடலை கேட்போம். இதுவும் நிஜமே த்ரீயில் வந்திருக்கிற ஒரு பாடல், வாலிபனே என்ற பாடல். பாடியிருப்பவர் ரூபன், லிரிக்ஸ் எழுதியது நான், டியூன் அண்ட் வோக்கல்ஸ் பை ரூபன்.
வாலிபர்களுக்காக
எழுதப்பட்ட ஒரு பாடல்.
வாலிபனே வாலிபனே உன் சிருஷ்டிகரே நீனே, வாலிபனே ஹோ வாலிபனே உன்னை படைத்தவரை நீ மறவாதே. அதிசயமாய் உன்னை உருவாக்கின கைகள் தன் கையளை படைத்தவன் அவரை நீ மறவாதே. வாலிபனே வாலிபனே உன் சிருஷ்டிகரே நீனே, வாலிபனே ஓ வாலிபனே உன்னை படைத்தவரை நீ மறவாதே. எலும்புகள் யாவையும் கண்டாரே, உந்தன் பாதையை திட்டம் செய்தவர், உந்தன் வாழ்க்கையை நடத்துபவர். மாறா அன்பினை உன் மீது கொண்டவர், உன்னை தேடிய ஓடாடி வந்தவர். அவர் அருகே பெருமானி வருவாயே மகனே, அதிசயமாய் உன்னை உருவாக்கின கைகள் தம் காயல உன்னை படைத்தவர், அவரை நீ மறவாதே.
இந்த பாடலானது எங்களுடைய மூணாவது ஆல்பம் நெஞ்சமே வால்யூம் த்ரீ சுஜா எழுதிய ஒரு பாடல், ரூபன் அவர்கள் பாடி அவரை இசையமைத்த ஒரு பாடல்.
இப்போது சென்னையிலும் இந்தியா முழுக்க கிடைக்கிறது எல்லா இஎல்எஸ் ஸ்டோர்ஸ்லையும், இன்னும் மற்றும் பல கிறிஸ்டியன் புக் ஷாப்ஸ்லையும் கேரிஸ் கம்யூனிகேஷன்ஸ் அவர்களால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுகிறது. மற்றும் எங்களுடைய வெப்சைட்லேயும் இந்த இசை தொகுப்பு இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அதை ஏற்கனவே ப்ளே பண்ண தேடுகிறார் என்ற பாடலும் மற்றும் ஆளுமனை பாடலும் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜிலும் மற்றும் யூடியூப்லையும் கூட வீடியோ வெர்ஷன்ஸ் இருக்கிறது.
சரி, நாம் தொடர்ந்து ஹினேனி குறித்து பார்ப்போம். ஏற்கனவே நான்கு ஹினேனி பார்த்தா தான் இதோ அடியேன் என்று சொன்ன நான்கு பேரை குறித்து பார்த்தோம். ஆபிரஹாம், மோசே, சாமுவேல், யாக்கோபு, நான்கு பேரை குறித்து பார்த்தோம். இப்போ இன்னும் ரெண்டு பேரை குறித்து பார்க்க போகிறோம். ஐந்தாவதாக ஐசாயா, ஏசாயா தீர்க்கதரிசி இதோ அடியேன் என்று சொன்ன ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். ஏசாயா 6:8, ஐசாயா சாப்டர் 6:8. இதில் நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான், கர்த்தரை உயரவும் உன்னதுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, யாரை அனுப்புவேன், யார் போவான் ஆண்டவர் கேட்கிறார். அப்போ இதோ அடியேன், நான் போகிறேன், என்னை அனுப்பும் அப்படின்னு சொல்லி ஏசாயா சொல்றதை நம்ம பார்க்குறோம். இது என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ஏசாயா 6 தான் இது வருது. அப்போ முதல் 5 ஏசாயா வந்து ஏசாயா கண்ட தரிசனம், ஆமோத்சின் குமாரனாக ஏசாயா கண்ட தரிசனம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஆண்டவர் அவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாரு, அவருக்கு காமிக்கிறாரு. ஆனா 6 தான் அவர் வந்து தேவனை உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டா பாக்குறாரு. அதாவது அவருடைய ஹி சீஸ் காட் இன் ஆல் ஹிஸ் ஸ்பிளண்டர். அப்ப கூட சொல்றாரு, ஐயோ நான் கடவுளை நான் முகமுகமா பார்த்துட்டேனே, நான் அசுத்தமானவனாச்சே அப்படின்லாம் சொல்றாரு. சோ அந்த 6 முதல் வசனம் என்னன்னா, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் தேவனை உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன். ஆகையினால அதுக்கு முன்னாடி வெறும் தரிசனங்கள் பார்த்து கொண்டிருந்த ஏசாயா உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல தான் தேவனை தரிசிச்சார். சோ உசியா ராஜா வந்து ஹி வாஸ் தி கிங், அவன் வந்து ரொம்ப ஏசாயாவும் அவனும் வந்து கசின்ஸ், வெரி க்ளோஸ். அதனால நான் நினைக்கிறேன் ஹி வாஸ் காட் அப் இன் ஆல் தோஸ் திங்ஸ். அதாவது உசியாவுடைய காரியங்கள் எல்லாம் இதுவாக இருந்தானே தவிர கடவுளுக்கு வந்து அவன் கெட்டவன் கிடையாது, ஏசாயா கெட்டவன் கிடையாது. அவர் வந்து கடவுளுக்கு முழுமையாக தன்னை என்ன சொல்றது கவனத்தை செலுத்தலை நினைக்கிறேன். உசியா ராஜா மரணம் அடைந்த பிறகுதான் அவரை பார்த்தாரு. அதனால நான் இதுல இருந்து கத்துன விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மறிக்கணுமோ, எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு போகணுமோ, அதெல்லாம் போனாதான் நம்ம வந்து முழு கவனத்தை கடவுளுக்கு கொடுத்து இதோ அடியேன் அப்படின்னு சொல்ல முடியும். அதான் ஏசாயாவோட வாழ்க்கையில பாக்குறோம். உசியா மரணம் அடைந்த பிறகு ஏசாயா தரிசி கர்த்தரை தரிசித்து இதோ அடியேன், என்னை அனுப்பும், நான் உமது காரியமாய் போகிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் 60 எழுதுறாரு. மொத்தம் 66 சாப்டர்ஸ் அந்த புக்கில். ஏசாயா ஒரு மிகவும் ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு தீர்க்கதரிசி பல விதங்களில. இன்னொன்று, 66 புக்ஸ் இருக்குது பைபிளில், 66 சாப்டர்ஸ் ஏசாயாவில் இருக்குது. அது கூட இட்ஸ் அ சிக்னிஃபிகண்ட் திங். இன்னொன்று வந்து ஏசாயா நிறைய விஷயங்கள் தீர்க்கதரிசி முக்கியமான சிக்னிஃபிகண்டான காரியங்கள் வரலாற்றில் நடந்தவைகளை குறித்து கூட சொல்லியிருக்காரு. இஸ்ரவேல் நாடு உருவாவதை குறித்து கூட சொல்லியிருக்காரு. 66 தான் நினைக்கிறேன், கடைசி அதிகாரத்தில் நினைக்கிறேன். ஒரு தேசம் ஒரே நாளில் உருவாகும் சொல்லிட்டு இஸ்ரவேலை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. மட்டுமல்ல ஜீசஸை குறித்து நிறைய தீர்க்க தரிசனம் இருக்கு, நமக்கே தெரியும். ஆமா, அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், இறப்பு எல்லாத்த பத்தியும் எழுதியிருக்காரு ஏசாயா. எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்னா, இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து ஹி ஹேட் டு சே இதோ அடியேன், என்னை அனுப்பும்னு சொல்லுகிற ஒரு வார்த்தை வர வேண்டியிருந்தது. அந்த வார்த்தை வருவதற்கு உசியா மரணம் அடைய வேண்டியிருந்தது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் எது மரணம் அடையணும், எது நம்மை விட்டு நீக்கணும், நான் இதோ அடியேன் என்று சொல்ல தயாராவதற்கு, அப்படி நாம் சொல்லும்போது நம்மை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்வார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கடைசியாக அனனியா, அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9:10, ஆக்ஸ் சாப்டர் 9:10. நமக்கு தெரியும், சவுல் வந்து தமஸ்கு ரோட்ல வரும்போது ஹி சீஸ் கிரைஸ்ட் அண்ட் பிளைண்ட் ஆடுற இல்லையா. அப்போ அதே ஊர்ல இருக்கிற அனனியா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, அனனியாவே அப்படின்னு கூப்பிடனே இதோ அடியேன் அப்படின்னு சொல்றாரு அனனியா. அதான் அனனியாவோட ஹினேனி. அப்ப அவர்கிட்ட சொல்றாரு, சவுல்ன்றவன் இந்த இடத்துல அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறாரு, இந்த தெருவுல இந்த இடத்துல இந்த வீட்டுல இருப்பான், நீ போய் அவன்கிட்ட என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னு உடனே அனனியா பயப்படுறான். ஏன்னா சவுல் தான் வந்து எல்லாரையும் சபை மக்களை எல்லாரையும் துன்பப்படுத்தி பாழாக்கி கொண்டு அந்த சவுல்கிட்ட ஆண்டவரை என்ன அனுப்புறேன்னொடனே நீ போ அப்படின்னு சொன்னோடனே அனனியா வந்து அவன்கிட்ட போய் சவுல்கிட்ட போய் சொன்னான், உன்னை வந்து நீ பார்வையடைவதற்கும் நீ பரிசுத்தாவியை பெறுவதற்கும் நான் உன்னிடத்தில் அனுப்பப்பட்டேன். ஸோ நாம் இதோ அடியேன்னு சொல்லும்போது நம்மை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறனா, பலருக்கு பலர் பார்வை அடையும்படியாகவும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நம்மை ஆண்டவர் அனுப்பலாம். அனன்யா மட்டுமல்ல, அவனுக்கு சவுல் கண்ணை தொட்டோடனே அவன் அந்த கண்ணு சரியாது, பார்வை அடைஞ்சதோடு இல்லாமல் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறான். அதே நாள் ஞானஸ்நானம் பெற்று உடனே தாமதிக்காம திரும்பி போயிட்டான் ஜெருசலேமுக்கு. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் சவுலுடைய ஜேர்னி. நமக்கு தெரியும் கடைசி வரைக்கும் ஓடிண்டே இருந்தான் அவன் இல்லையா. சவுல் எவ்வளோ அவ்வளோ சாதிச்சான் கடவுளுக்காக இல்லையா. சுவிசேஷம் அந்த ஏரியால பூரா பரவினதுக்கு மேஜர் காரணம் வந்து சவுல் தான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கெல்லாம் ஆமா பவுல் தான், சவுலா இருந்த பவுல். ஆனா அதுக்கெல்லாம் ஆரம்பம் அனன்யாவுடைய இதோ அடிகேன், அனன்யாவோட ஹினேனி தான். அனன்யா வந்து ஐயோ எனக்கு சவுல் வந்து என்னை கொண்டு போட்டுற போறான். ஒருவேளை சில சமயம் அப்படி கூட இருக்கலாம் இல்லையா, இவனை சும்மா ட்ராப் பண்றதுக்காக, அனன்யாவை ட்ராப் பண்ணி யாரெல்லாம் இங்க வந்து கிறிஸ்டியன்ஸ் பாக்குறதுக்கு ட்ராப் பண்றதுக்காக ஏதோ ஒண்ணு அப்படி ஒரு நடந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்பட்டு இருக்கலாம். அவன் பயந்தான், ஆனாலும் ஆண்டவர் அனுப்பிச்சாருன்னு சொல்லிட்டு அவன் போனதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஹி ஆல்சோ வென்ட் இன் ஒபீடியன்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் அனன்யாட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அனன்யாவை ஆண்டவர் ஒரு சின்ன காரியத்துக்கு தான் யூஸ் பண்ணார். ஆனால் அவனை கொண்டு அவர் இது பண்ண சவுல், ரெக்கன்சைல் பண்ண சவுல் பவுல், தட் இஸ் பவுலை வந்து பெரிய விதத்தில் ஆண்டவர் வந்து உபயோகிச்சார். ஸோ பல வேளைகளில் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நம்ம கொண்டு ஆண்டவர் யாரையாவது ஒருத்தர் பெரிய ஆட்டில் உருவாக்கலாம். நான் சமீப சமகாலத்தில் கூட நான் பார்த்துருக்கேன், சாது செல்லப்பா அவர்கள் மூலமாக தான் ஜஸ்டின் பிரபாகர் வந்தார். ஜஸ்டின் பிரபாகர் ஆக்சுவலி பிகேம் மச் பிகர் நேம் அப்புறம், அஃப்கோர்ஸ் இ பாஸ்டாவே. எதுக்கு சொல்கிறேன்னா, இட் டசன்ட் மேட்டர், நம்ம வந்து நம்ம எல்லாரும் எஜமானுடைய உபயோகத்துக்கென்று ஆயத்தமாக இருக்கிற வெறும் டூல்ஸ் தான் இல்லையா, பாத்திரங்கள் தான். நம்ம நம்ம கொண்டு ஆண்டவர் ஒருவேளை உருவாக்குற யாரோ ஒருத்தர் பெரிய ஆளாக வந்தால் கூட விஷ் நாட் கிரட்ஜ் தட், இதுக்கு நம்ம என்னை யூஸ் பண்ணாரே நம்ம சந்தோஷப்படணும். நம்ம ரீசெண்டாக நம்ம டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஒருத்தர் கூட துதிசங்கரை வந்து ஆண்டவர்கிட்ட வழி நடத்தினவர் அவர் தான் இல்லையா. துதிசங்கர் அப்புறம் ஹி வென்ட் ஆன் டு பிகம் சச் அ கிரேட் மேன் இல்லை. ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, காட் வந்து நம்ம கொண்டு என்ன, ஹி கேன் டூ கிரேட் திங்ஸ், ஹி கேன் மேக் கிரேட் பீப்புள் த்ரூ அஸ். இட் வி மே நாட் பி தோஸ் கிரேட் பீப்புள் பட் இட் டசன்ட் மேட்டர். கடவுளுக்கு நம்ம உபயோகப்படணுங்கிறது தான் முக்கியம். சரி, டு சம் அப் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். அதாவது இது இதனுடைய முழு சாராம்சத்தை நான் சொல்கிறேன். என்னென்னா, முதலாவது இதோ அடியேன்னு சொன்னவங்க எல்லாருமே வந்து முதலாவது கீழ்ப்படிந்திருக்காங்க. ரெண்டாவது, அவளுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறியிருக்கு. மூன்றாவது, அவளுடைய வாழ்க்கைக்கான திட்டத்தை ஆண்டவர் செயல்படுத்துவதற்கு இந்த இதோ அடியேன் தான் காரணமாக இருந்திருக்கு. அவங்க மட்டும் அப்படி ஆயத்தமாக இட் இஸ் நாட் ரெடி டு பி யூஸ்ட் பை காட், காட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ கடவுள் அவங்களுடைய வாழ்க்கைக்கான திட்டத்தை முழுமையாக வந்து அன்லீஷ் பண்ணுறத பார்க்குறோம். நம்ம அப்படி ஆயத்தமாக இல்லாத இருக்கணும், நமக்காக ஆண்டவர் வச்சுருக்கிற முழுமையான காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளவோ நம்ம யூஸ் பண்ணப்படவோ முடியாது. பெற்றுக்கொள்றதுனா நம்ம என்னமோ மெட்டீரியலாக பெற்றுக்கொள்றத நான் சொல்லலை, நம்மளை ஆண்டவர் உபயோகப்படுத்துறத சொல்கிறேன். இன்னொன்று வந்து நிறைய நான் கவனித்தது என்னென்னா, நம்ம எப்போ ஹினேனின்னு ஆண்டவர்கிட்ட சொல்கிறோமோ அப்போ ஆண்டவர் நம்மள்கிட்ட ஹினேனின்னு சொல்கிறார். சி, நம்மளுடைய ஹினேனிக்கு ஹினேனி வந்து மீட்ஸ் வித் காட்ஸ் ஹினேனி. ஆண்டவர் வந்து அதனால நம்மளுடைய குரலுக்கு, நம்மளுடைய ஹினேனிக்கு வந்து பதிலாக தான் இயேசு அனுப்பினார். அதே மாதிரி தான் ஈஜிப்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு இதை அனுப்பினார், ஒரு தீர்வை, ஒரு விடுதலையை அனுப்பினார். அதனால அவர் ஹினேனி, மீட்ஸ் வித் காட்ஸ் ஹினேனி. இன்னொன்று வந்து, ஹீ டேக்ஸ் கேர் ஆஃப் அஸ் வென் வி ரெஸ்பாண்ட் டு ஹிஸ் கால். அவர் நம்மளை கூப்பிடும்போது, நம்ம இதோடய நம்ம அவர் சொல்வதை செய்ய ஆயத்தமாக இருக்கும்போது, நம்மளுடைய தேவைகளை அவர் சந்திக்க அவரும் ஆயத்தமாக இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். இதோ அடியேன்னு சொன்ன ஒத்தருக்குமே அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது யாருக்குமே தெரியாது. தே நெவர் நியூ வாட் வுட் ஃபாலோ. ஆனால் அவங்க போன ஒரே காரணம்னா, ஆண்டவர் கூப்பிட்டார், ஆண்டவருடைய குரல் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க கீழ்ப்படிஞ்சாங்கன்னு பார்க்குறோம். ஸோ கடவுள் நம்மளை வந்து, ஹீ மே ஆஸ்க் அஸ் டு லீவ் அவர் ஃபாதர்ஸ் ஹவுஸ் லைக் ஏப்ரஹாம், ஆபிரஹாமை போல உன் தகப்பன் வீட்டை விட்டு வா என்று சொல்லலாம். அல்லது ஈசாக்கை போல நீ ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸ், ஒரு என்ன சொல்கிறது, ரத்த சாட்சியாக, இல்லை ஒரு நல்ல ஒரு தியாகம் செய்யக்கிற ஒரு பர்சனாக இருக்க சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கலாம். இல்லை கடவுளை முழுசுமாக நம்பி இருக்கிற யாக்கோபை போல நம்மை அழைத்திருக்கலாம். இல்லை வந்து ஜனங்களை வந்து அடிமைத்தனத்திலேருந்து பாவத்திலேருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்த மோசையை போல ஒருவேளை நம்மை ஆண்டவர் அழைச்சிருக்கலாம். இல்லை யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாக போவான்னு ஒருவேளை நம்மை அனுப்புவதற்காக ஐசாயாவை போல நம்மளை கூப்பிடலாம். இல்லை ஆண்டவருடைய இது ராஜ்யம் வருகிறது, ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் எல்லாம் நான் வந்து அழித்து என்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன்னு சாமுவேலை போல ஒருவேளை ஆண்டவர் சொல்லலாம். அனன்யாவை போல ஒருவேளை வந்து ஆண்டவர் நம்மை கீழ்ப்படியவும் மற்றவங்களை ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக்கவும் நம்மளை அனன்யாவை போல கூப்பிடலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை கூப்பிடும்போது நாம் சொல்ல வேண்டியது ஹினேனி.
எனக்கு பிடித்த காரியங்கள் ஹினேனி குறித்து யோசிக்கும் போது வந்து, ஹினேனி என்ற ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்ற அளவுக்கு நம்ம ஆண்டவரோட உறவு வச்சிருக்கணும் இல்லையா. அவர் வந்து நம்ம சொல்றது அந்த ஆண்டவரை எல்லாரையும் பார்த்து ஹினேனின்னு சொல்லிட்டு இருக்க போறது கிடையாது இல்லையா. ஸோ முதலாக அந்த உறவு இருக்கணும். அப்படி இருக்கும்போது அது நான் நினைக்கிறேன் நாட் அ கண்டிஷன் பட் ஐ திங்க் தட் சம்திங் வி ஷில் பே வே ஃபார் தட். ரெண்டாவது வந்து அது மட்டும் இல்லாமல் அப்படி அவர் சொல்லும் போது நம்ம ஏற்கனவே அதிகமாக பேசினது போல அப்சல்யூட் கமிட்மெண்ட். ஆண்டவர் அழைச்சிட்டாருன்னா அது என்னவா இருந்தாலும் சரி, அது மறு கேள்வி இல்லாம அது நிச்சயமா அதை செயல்படுத்த வேண்டியது. அது மோசே பொருள் 40 ஆண்டுகள் வனத்துல பாடுபட்டு செல்றதா இருந்தாலும் சரி, யாக்கோபுல திரும்ப போய் கஷ்டப்பட இல்லை எங்கேயும் விட்டு ஓடி இருந்தாலும் திரும்ப அதே இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை எதுவா இருந்தாலும் கூட இல்லை. இதுல பார்த்தா நிறைய பேர் வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலைக்கு திரும்ப அனுப்புற மாதிரி இல்லை.
நிச்சயமா அதான் சொன்னேன், அப்புறம் வந்து லைஃப் மாறிடுது.
ஆமா மாறிடு மட்டும் இல்ல, கஷ்டமான ஒரு சூழ்நிலை.
ஆமா அதான் சொன்னேன், ஹினேனு சொன்னா அடுத்தது சாக்ரிஃபைஸ்.
ஆமா
அதுதான் வந்து ஒவ்வொருத்தர்லயும் பாக்குறோம்.
ஆமா அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு கேள்வி, அந்த டைம்ல ஆண்டவர் அழைக்கும் போது எல்லாரும் ஹினேனின்னு சொன்னாங்க, நமக்கு தெரிந்த மட்டும் இருப்பான. அப்படி அவர் அழைத்து ஹினேனின் சொல்ல மறுத்த ஒரு கேரக்டர்
யோனா
இல்ல இருக்கலாம், யோனா இருக்கலாம், ஆதாம்.
கீழ்ப்படிதல் தான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் சொல்லி நம்ம பார்க்குறோம். கீழ்ப்படிதலும் வந்து டு பி ப்ரிப்பேர்ட் டு கிவ் அப் ஃபார் காட். அதாவது சொல்கிற வசனங்களே அடிக்கடி கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசைச்சைகளை சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். இட்ஸ் நாட் அபவுட் மீ, இட்ஸ் அபவுட் ஹிம். என்னை பற்றி எதுவும் இல்லை, அவருக்கு நான் எப்படி என்ன செய்யணும், என்ன கடவுளை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம கடவுளால் யூஸ் பண்ணப்படணும் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து ஆக்சுவலி அவர் நமக்காக வச்சிருக்கிற திட்டத்தின்படி எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தால் வீல் பி சோ பிளஸ்ட். நம்ம வந்து நம்மளை ஒருவேளை நமக்கு சில காலம் கஷ்டமாக இருந்தாலும் கூட எப்படி ஜீசஸ்க்கு கூட வந்து இல்லையா, கொஞ்சம் காலம் கஷ்டமாக தான் இருந்தாலும் ஹீ அப்புறம் ஹீ வாஸ் காட் த நேம் அபவ் ஆல் நேம்ஸ் இல்லையா. அது போல் கஷ்டத்தின் பாதை தான் கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது. ஆனால் அதன் முடிவில் வந்து நிச்சயமாகவே நமக்கு என்ன சொல்லுது, மகிமை உண்டுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை.
ஆமாம், ஓகே, தட் இஸ் அனதர் பியூட்டிஃபுல் டாபிக் ஆர் வேர்ட் தட் வி டேக்கன் அப் ஃபார் ஸ்டடி டுடே. ஹினேனி இல்லையா, மெனி இயர்ஸ் பேக் வி டிட் அ கேம்ப். அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹர்ட் ஆஃப் த வேர்ட் ஹினேனி இல்லை. அது கேம்ப்புக்கு என்ன தீம் எடுத்து பண்ணலாம் போது,
ஆமாம்
இன்னைக்கு அது மீண்டும் ஒரு முறை எவ்வளவு ரீவிசிட் அண்ட் திங்க் அண்ட் ஷேர் இட் வித் லிசனர்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
நேயர்களுக்கு இது பல பேருக்கு ஒருவேளை இது புதுசாக கூட இருக்கலாம், ஒருவேளை பலர் அறிந்திருக்கலாம், பல பேருக்கு இது ஒருவேளை இந்த புதுசாக கூட இருந்திருக்கலாம். இன்னும் அதிகமாக கூட நீங்கள் யூ கேன் லேர்ன் மோர் அபவுட் தீஸ் ஹினேனிஸ். பைபிள் இன்னும் கூட ஹினேனிஸ் இருக்குது, அவையெல்லாம் பற்றி கூட அறிந்து கொள்ளலாம்.
ஓகே லிஸ்னஸ், நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் வி ரிலீஸ்ட் அவர் ஆல்பம் நெஞ்சமே வால்யூம் 3. அதிகமாக நாங்கள் அதை பற்றி பேச விருப்பம் www.nenjame.com என்ற எங்களுடைய வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் மேற்கொண்டு தகவல் தெரிஞ்சுக்கலாம். அல்லது எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜஸ் சுஜாதா செல்வன் ஆர் செல்வன் தாமஸ் ஆர் இரு இசை ஃபேஸ்புக்கில் பேஜஸில் போனீங்கன்னா கூட நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. இப்போ அந்த ஆல்பம் பற்றியும் பாடல்களை பற்றியும் நீங்கள் தெரிந்துக்க வேண்டும் என்றால் அங்கே
டிஜிட்டல் டவுன்லோடாக
இருக்குது. உங்களை ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு கொரியர் மூலமாக டெலிவரி பண்ணுறதுக்கும் கூட அங்கே கேரஸ் கம்யூனிகேஷன் இந்த கம்பெனியும் தயாராக இருக்கும், ஆன்லைனில் போய் பண்ணலாம். ஓகே, ஸோ மீண்டும் இன்னொரு ப்ரோக்ராமில் நாங்கள் அடுத்த வாரம் உங்கள் இல்லை வேறு எதாவது வச்சுருக்காங்க.
ஆமாம் இல்லை, அதாவது எங்கெல்லாம் இது கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நாங்கள் வெப்சைட்டில் போடுவோம் சீக்கிரமாக.
ஓகே, தொடர்ந்து நம்ம இது போல வாரங்களிலே கூட வில் கண்டினியூ டு ஸ்டடி. நிறைய பேர் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்து வருவீர்கள், ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவர் லிஸ்னர்ஸ் ஆல்சோ க்ரோன் அப் எவ்ரி வீக் வி கெட்டிங் 300-400 பீப்புள் லிஸனிங் டு ஈச் எபிசோட். அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டரி பழைய எபிசோட் அதே பற்றி தான் தெர் ஆர் அபவுட் 1000+ பீப்புள் ஹூ லிசன் டு அவர் எங்களோட எஃபர்ட்ஸ் ஆர் வர்த்திட்டுனர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆகவே தொடர்ந்து கேளுங்கள், தொடர்ந்து என்கரேஜ் பண்ணுங்கள், எங்களுடைய
ஃபீட்பேக் இருந்தாலும் எங்களுக்கு
அனுப்புங்க. மீண்டும் ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் உங்களிடந்து அடுத்த வாரத்தை இணைந்து ஒரு உங்களிடந்து விடைபெறுவது இங்கே செல்வன் தாமஸ்
மற்றும் உங்கள் சுஜாதா செல்வன். வணக்கம் இறை இசை நேர்களே.
நன்றி.